வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 பண்பலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது நீரின் தரம் மற்றும் அவற்றின் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நீர் நுட்ப மையத்தில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் இளையராஜன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாசன நீர் தரம் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். வேளாண்மைக்கு அடித்தளமாக அமைவது நிலமும் நீரும். உணவு எனப்படுவது நிலத்துறு நீரே என புறப்படல் அடியின் மூலம் இதனை அறியலாம். உணவை பக்குவப்படுத்தப்படும் நீரே உணவாகவும் மக்களுக்கு பயன்படுகிறது. தமக்கு வேண்டிய நீர் உயரகத்தையும் நீரகத்தையும் பயிர்கள் மண்ணீரிலிருந்து பெறுகின்றன. ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீர் மட்டுமே இருந்தாலே குறிப்பிட்ட நாட்களுக்கு உயிர் வாழ முடியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீரிலும் சத்துக்கள் இருக்கிறது என்பது உறுதியாகிறது. மண்ணில் போதிய ஈரம் இருந்தாலுடைய வேர் தூவிகளால் தாது துளிதங்களால் நிலமக்களில் உள்ள பயிருணவு சத்துக்களை உட்கொள்ள முடியாது. மேலும் வேர்களால் உட்கொள்ளப்படும் பயிருணவு சத்துக்களும் செடியினுள் தோன்றும் பொருள்களும் அதன் ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்திற்கு பரவுவதற்கு தண்ணீரின் உதவி தேவை. செடிகளின் உறுப்புகளில் பல வாடாது தலைநிமிர்ந்து விரைப்பாக நிற்பதற்கும் நீர் அத்தியாவசியமாகிறது. செடியின் நிறையில் சாதாரணமாக 20% மேல் நீரின் நிறையாகும். உண்மையில் பயிர்கள் மண்ணிலிருந்து ஏராளமான அளவு தண்ணீரை உட்கொள்கின்றன. அதில் ஒரு சிறிய அளவு தவிர மற்றவையெல்லாம் நீராவி போக்காக வீணாகிறது. தற்போதுள்ள நீர் உபயோகப்படுத்தப்படும் முறைகளால் தமிழகத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்புகள் உள்ளது. இதனால் நகர்ப்புறம், தொழிற்சாலை, வேளாண்மை ஆகிய ஒவ்வொரு துறையிலும் நீர் சிக்கன உத்திகளை கையாள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஒருங்கிணைந்த நீர் பாசன முறைகளில் பயிர்களின் தேவையை அறிந்து வேண்டிய நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் தேவையான அளவு நீரை தருவது மிக முக்கியமாகும். நமது மாநிலத்தில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் முக்கிய பயிர்களில் நீர் பயன்படுத்த திறனை அதிகரிக்கும். மேலும் தண்ணீரில் பலவித உப்புக்கள் கலந்திருக்கும். அவை நிலத்திற்கும் பயிருக்கும் கேடு விளைவிக்கக்கூடும். அத்தகைய தாது பொருட்கள் கலந்திருக்கும் அளவின் அடிப்படையில் தண்ணீரின் தராதரம் பாகுபாடு செய்யப்படும். இதற்கு ஒரு உதாரணமாக மழைநீர் ஒரே கலராக தான் இருக்கும். ஆனால் அது எந்த இடத்துல விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மாறும். அதுபோல நிலத்தடி நீரும் எல்லா நீரும் ஒரே நீர் கிடையாது. ஏனென்றால் நிலத்தடியில் அமைந்துள்ள பாறைகளில் எந்த மாதிரியான உப்புக்கள் கலந்துள்ளதோ அந்த மாதிரியான உப்புக்கள் கலந்து நீரில் வருவதால் தான் நீர் உப்பு ஆகிறது. தற்போது பாசன நீரின் தரத்தை பற்றி பார்ப்போம். சாகுபடி செய்யும் பயிர் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்க வளமையான நிலமும் நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற தண்ணீரும் மிக இன்றியமையாததாகும். ஆகவே பாசன நீரின் குணம் மற்றும் தரத்தை அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமானதாகும். பாசன நீரின் குணங்கள். பாசனத்திற்கு உபயோகப்படுத்தும் நீர் நல்ல நீராக இருக்க வேண்டும். பொதுவாக நீரின் குணம் அதில் கரைந்துள்ள உப்புச்சத்துக்களின் அளவு, அவைகளின் தன்மைகள் ஆகியவற்றை பொறுத்தது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் சேர்ந்த உப்புக்கள் நீரில் கரையக்கூடியவையாகும். பாசன நீரின் குணங்கள். நீரில் கரைந்துள்ள உப்புகளின் மொத்த அளவு உப்பில் சோடியம் வகை உப்புகளின் விகிதாச்சாரம், கார்பனேட், பைகார்பனேட் உப்புகளின் அளவு, மேலும் போரான் போன்ற சில கனிமப் பொருட்கள் கூட்டங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு மேலே இருப்பது, பயிர் மகசூலை அனுசரித்து கரைந்துள்ள உப்புகளின் மொத்த அளவு இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. இருந்தபோதிலும் நுண்பாசன முறையில் பாசன நீரில் கரைந்துள்ள உப்புகளின் அளவு 1500 மில்லிகிராம் பர் லிட்டர் வரை எந்த பாதிப்பும் இல்லாமல் பயன்படுத்தலாம். இதுவே நேரடியாக பயன்படுத்துவதாக இருந்தால் 1000 அல்லது 1200 மில்லிகிராம் பர் லிட்டர் வரை பயன்படுத்தலாம். அதுவும் அதிகம்தான். 1200 விட குறைவாக இருந்தால்தான் பாசனத்திற்கு ஏற்றதாகும். மேலும் பாசன நீரில் அதிக அளவு உப்புகள் இருப்பின் அவை பாசன குழாய்களில் படிந்து குழாய்களை அடைத்து விடுகின்றன. மிக முக்கியமாக நீரின் கார அமிலத்தன்மை 7-5 மேலும் கார்பனேட், இரும்பு மற்றும் மாங்கனீஸ் சத்துக்களின் அளவு முறையே 300, 2, 1 என்ற அளவில் மில்லிகிராம் பர் லிட்டர் என்ற அளவுக்கு மேலாக இருந்தால் நீர் பாய்ச்சும் குழாய்களில் உப்பு படுகின்றன. எனவே அதிக உப்புத்தன்மை கொண்ட நீர் பாசனத்திற்கு உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போது பாசன குழாய்களில் உப்பு படிதலும் அதனுடைய நிர்வாக முறைகளை பற்றியும் பார்ப்போம். குழாய் கிணறுகளில் நீரின் தனம் குறையும் போது நீரேற்றும் குழாய்களில், அதாவது பிவிசி பைப்பு, இந்த HDPE பைப்பு, இந்த மாதிரியான பைப்புகளில் உப்பு படிந்து காற்றழுத்த பம்புகள் வெளிக்கொண்டு வரும் நீரின் அளவு மிகவும் குறைந்து விடுகின்றன. இதனால் உழவர்கள் நீரேற்றும் குழாய்களை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள். இப்பிரச்சனை குறிப்பாக கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் உள்ள கிணறுகளில் அதிக அளவு காணப்படுகின்றன. இந்த மாதிரியான உப்பு படிதலுக்கான காரணங்கள் என்ன? தண்ணீரின் உவர்தன்மையே இப்பிரச்சனைக்கு காரணமாகும். நீரின் கார அமிலத்தன்மை 7.5 மேலும் கார்பனேட் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் சத்துக்களின் அளவு 1 லிட்டர் நீரில் முறையே 300 மற்றும் 1 மில்லிகிராமுக்கு மேல் இருந்தால் நீர்ப்பாய்ச்சும் குழாயில் உப்புப்படுகிறது. இதை முன்னே நான் சொன்னேன். மேலும் குழாய் கிணறுகளில் தண்ணீர் இறப்பதற்கு காற்றடைத்த இறைப்பான் அதுனா என்னன்னா கம்ப்ரஷன் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உபயோகிக்கும் பொழுது இவ்வகை பிரச்சனை வெகுவாக காணப்படுகிறது. தற்போது இப்படி படிந்த உப்பு படிவங்களை எவ்வாறு அகற்றுகிறோம்? உப்புகளால் அடைக்கப்பட்ட குழாய்களை தெர்மோடெக் எனும் உபகரணத்தில் இட்டு நீர் ஊற்றி அதனை சுமார் 70°C என்ற அளவில் சூடுபடுத்த வேண்டும். இவ்வாறு செய்யும் போது இந்த பிவிசி குழாய்கள் சற்றே விரிவடைந்து படிந்துள்ள உப்புகள் படிவங்களை விடுவிப்பதனால் இப்படிவங்கள் குழாய்களிலிருந்து எளிதாக அகற்றலாம். மேலும் இந்த பிவிசி குழாய்களை மீண்டும் எவ்வித சேதமுமின்றி நீர் இறைக்க பயன்படுத்தலாம். இந்த உபகரணத்தை செய்வதற்கு சுமார் 5,000 முதல் 8,000 வரை ஆகும். இதனை கொண்டு 1 மீட்டர் நீளமுள்ள உப்பு படிந்த முறையில் குழாயில் உப்பை நீக்க சுமார் ₹2 செலவாகும். தற்போது அகற்றுவதோடு மட்டாமல் இதை எப்படி கரைத்தல்? பாசன குழாயில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் கார்பனேட் படிந்துள்ள உப்புகளை கரைத்திட அடர்த்தி குறைந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது வந்து ராஜ திரவத்தில் 1 பங்கு, ஹைட்ரோகுளோரினத்தில் 1:4 என்ற விதத்தில், அதாவது 1 பங்கு அமிலமும் 4 பங்கு நீரும் கலந்து குழாய்களில் செலுத்த வேண்டும். 1 கிராம் உப்பை வெளியேற்றிட 10 மில்லி லிட்டர் அடர்த்தி குறைந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தேவைப்படுகிறது. 1 மீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் சுற்றளவும் மேலும் 0.5 சென்டிமீட்டர் உப்பு படிவத்துடன் கூடிய பிவிசி குழாய்களில் படிந்த உப்பை கரைத்திட சுமார் 4 லிட்டர் அடர்த்தி குறைந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தேவைப்படும். இதன் விலை வந்து ₹80 தான். மேற்கூறிய அளவுகளை கொண்ட புதிய பிவிசி குழாய்களின் விலை ₹96. எனவே இந்த முறையினால் 1 மீட்டர் குழாய்க்கு சுமார் ₹16 நிகர லாபம் உழவர்களுக்கு கிடைக்கும். மேலும் மிகவும் அடர்த்தி குறைந்த சல்பூரிக் அமிலத்தையும், அதாவது கால்சியம் மற்றும் மக்னீசியம் கார்பனேட் உப்புகளை கரைப்பதற்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு பதிலாக இந்த அமிலத்தை பயன்படுத்தலாம். இரும்பு ஆக்சைடு, மாங்கனீஸ் ஆக்சைடு மற்றும் வண்டல் களி ஆகியவற்றால் உண்டாகும் உப்பு படிதலை பாலிபாஸ்பேட்டுகளை கொண்டு குழாய்களிலிருந்து ஆற்றலாம். அதிக அளவில் சோடியம் ஹெக்ஸா மெட்டாபாஸ்பேட், அதாவது இது வந்து 1.5%, இதை வந்து விவசாயிகள் பெரும்பாலும் உபயோகிக்கிறார்கள். குழாய்களில் பாசி பூஞ்சாணம் போன்றவற்றின் வளர்ச்சியால் ஏற்படும் அடைப்புகளை குளோரினை கொண்டு வெளியேற்றலாம். கால்சியம் ஹைப்போகுளோரைடு அல்லது சோடியம் ஹைப்போகுளோரைடு, இதுவும் வந்து 1.5% என்ற அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம வந்து பார்த்தது போல் உப்பு படிவங்களை அகற்றுதல் எப்படி, கரைத்தல் எப்படி அப்படிங்கிற மாதிரி உப்பு படிவதை தவிர்த்தல் எப்படி? பாசன குழாய்களில் உப்பு படிவதை தவிர்ப்பதற்கு கரியமில வாயு தடுப்பு உபகரணத்தை காற்றடைத்த இறைப்பானுக்கு முன்பு பொருத்த வேண்டும். அதாவது CO2 ஸ்கிரீனிங் யூனிட்னு சொல்லுவாங்க. காற்றில் உள்ள கரியமில வாயு, அதாவது கரியமில வாயுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, உபகரணத்தில் உள்ள நீருடன் ரசாயன கிரியை செய்து கரியமில வாயு இல்லாத காற்றை காற்றடைத்த இறைப்பானுக்குள் அனுப்புவதால் குழாய்களில் உப்பு படிவதை ஓரளவிற்கு தவிர்க்கலாம். இந்த உபகரணத்தை செய்வதற்கு 500 முதல் 1,000 வரை தான் செலவாகும். தற்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளின்படி சொட்டு நீர் பாசன முறையை கடைபிடிப்பதால் பல்வேறு பயிர்களில் ஏற்படும் நீர் சேமிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த முறையில் கரும்பில் 56%, பருத்தியில் 66%, வாழையில் 45% நீர் சேமிப்பு கணக்கிடப்பட்டது. மேலும் மகசூல் உயர்வும் காணப்பட்டது. அதாவது கரும்பில் மகசூல் உயர்வானது 33%, பருத்தியில் 25%, வாழையில் 52% அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டது. இவையான நீர் சேமிப்பு பற்றி நெற்பயிரில் எவ்வாறு கடைபிடிப்பது என்று நாம் தற்போது காணலாம். தற்போது நீர் பாசனத்துக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நீரில் சுமார் 80% நெற்பயிர் சாகுபடிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் நெற்பயிர் உற்பத்திக்கு எடுத்துக்கொள்ளும் நீரின் அளவோ 1 முதல் 3% மட்டுமே ஆகும். நெற்பயிரின் நீர் பயன்பாடு திறன் சுமார் 25 முதல் 35% ஆகும். ஆனால் தோட்டப்பயிர்கள் நீர் பயன்படும் திறன் சுமார் 50%. எனவே எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கே, ஒரு உதாரணமாக நெற்பயிர் சாகுபடியில் அதிக நீர் நிறுத்தாமல் விவசாயம் செய்யலாம், உரிய வகைகளில் நிலத்தை சமப்படுத்தலாம், உரிய களைக்கட்டுப்பாடு செய்து சிக்கன நீர்ப்பாசன முறையினை கையாளுவதால் சுமார் 60% வரை நீரை சேமிக்க முடியும். எனவே பாசன பரப்பினை தற்போது கிடைக்கக்கூடிய நீரின் அளவை கொண்டே 2 மடங்கு அதிகரிக்க முடியும் என்று நம்ப முடிகிறது. ஒருங்கிணைந்த நீர் பாசன முறையில் கோடை உழவு செய்து பின்னர் நிலத்தை சமச்சீராக தயார் செய்ய வேண்டும். களை கட்டுப்பாடு முக்கியமாக தக்க தருணத்தில் செய்வதும் மிகவும் அவசியமாகும். களைகள் பயிர்களை விட 3 மடங்கு வேகமாகவும் அதிகமாகவும் தண்ணீரை உறிஞ்சி நீராவி போக்காக வெளியிடும் திறன் கொண்டவை. எனவே சரியான தருணத்தில் களை கட்டுப்பாடு செய்வதன் மூலம் பாசன நீரை சேமிக்க முடியும். குறிப்பாக களை முளைக்கு முன் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லிகளை பயன்படுத்தி களை முளைப்பதற்கு முன்பாகவே கட்டுப்படுத்துவதனால் களைகளால் ஏற்படும் நீர் விரயத்தை தவிர்க்க முடியும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி காலத்தில், அதாவது சிறு வயதில், சுமார் 2.5% உயரத்திற்கும் பிறகு முக்கிய நீர் தேவை பருவங்களான பூக்கும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவம் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கும் நீர் தேங்க கட்டுதல் வேண்டும். நீர் வற்றிய பின் 1 நாள் கழித்து நீர் கட்டுதல் மற்றும் தேவையான நிலைகளில் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிறுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்களை மேற்கொள்வதன் மூலம் பாசன நீரை சேமித்து நீர் உபயோகத்திறனை அதிகரிக்க முடியும். தற்போது விவசாய பயிர்கள் எந்த பயிருக்குமே வந்து தண்ணீர் முழுமையாக தேவையில்லை, ஆனால் ஈரம் மட்டும் இருந்தால் போதும். தற்போது இந்த வரிசையில் கைவரப்பு பாசனத்தை பற்றி பார்க்கலாம். நெல் வயலில் பொது வரப்பை ஒட்டி 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் 30 சென்டிமீட்டர் உயரமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டிய சிறிய கைவரப்பினை வயலை சுற்றி அமைப்பதன் மூலம் நீர் கசிவை தடுத்து பயிரின் நீர் தேவையை கணிசமான அளவு குறைக்க முடியும். இதே வரிசையில் திருந்திய நெல் சாகுபடி முறை, அதாவது நெல் சாகுபடியில் பாசன நீர் தேவையை பெருமளவில் குறைத்து நீர் பயன்படுத்திறனை அதிகரிக்க திருந்திய நெல் சாகுபடி முறையை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான தொழில்நுட்பமாகும். இந்த தொழில்நுட்பம் கடந்த 5 முதல் 10 ஆண்டுகளில் வெகு வேகமாக வளர்ச்சியடைந்து தமிழ்நாடு முழுவதும் என்று இந்தியா முழுவதுக்குமே பரவியுள்ளது. இம்முறையில் நடவு முதல் கதிர் வெளிவரும் பருவம் முறை 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிறுத்தி பாய்ச்சிய நீர் மறைந்து நிலத்தில் சிறிய வெடிப்புகள் தோன்றும் சமயத்தில் பாசனம் செய்வதன் மூலம் கதிர் வெளிவரும் பருவம் முதல் அறுவடை வரை பாய்ச்சிய நீர் மறைந்தவுடன் வெடிப்புகள் தோன்றும். சுமார் 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் பாசனம் மேற்கொள்வதன் மூலம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் பாசன முறையை காட்டிலும் 40 முதல் 50% பாசன நீரை சேமித்து நீர் உபயோகித்திறனை இருமடங்கு அதிகரிக்கலாம். இது நான் முன்பே சொன்ன மாதிரி நீரை அதிகமாக நிறுத்தி வைக்காமல் அந்தந்த பருவத்திற்கு தகுந்த மாதிரி காய விட்டு திரும்ப தண்ணி கட்டி அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு 4 டைம் கட்டுற தண்ணியில் 3 டைம் கட்டினா போதும். ஸோ அதில் வந்து ஒரு 25% மிச்சமாகும். அதுபோல் தொடர்ந்து பண்ணுவதனால் 40 முதல் 50% பாசன நீரை சேமித்து நீர் உபயோகித்திறனை இருமடங்கு அதிகரிக்கலாம். தற்போது நீர் பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? நீர் தட்டுப்பாடு நிலவும் பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையிலும் கீழ்காணும் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் நீரை சிக்கனமாக உபயோகித்து கூடுமானவரை நல்ல மகசூல் பெறலாம். அது என்ன தொழில்நுட்பம் என்றால் மாற்று பயிர் திட்டம். அடுத்தது பயிர் செய் நேர்த்திகள். 3வதாக வறட்சியை தாங்கும் ரகங்கள். 4வதாக நிலப்பூர்வை. இந்த தொழில்நுட்பங்கள் எவ்வாறு நீரை சேமிக்க பயன்படுகிறது? மாற்று பயிர் திட்டம், அதாவது பாசன நீர் அதிக தேவைப்படும் பயிர்களான நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீரை கொண்டு அதிக மகசூலும் நீர் உபயோகத்திறனும் அதிக லாபமும் ஈட்டவல்ல மக்காச்சோளம், சூரியகாந்தி பயிர் வகைகள், காய்கறி பயிர்கள், மூலிகை பயிர்கள் மற்றும் மலர்கள் போன்றவற்றை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த பகுதிகளுக்கு விற்பனைக்கு ஏற்றவாறு தேர்வு செய்து பயிரிடலாம். பயிர் செய் நேர்த்திகள். கீழ்காணும் பின் செய் நேர்த்திகளை கடைபிடிப்பதன் மூலம் பயிர்களின் வறட்சி பருவத்தில் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை சமாளித்து மகசூல் இழப்பினை ஓரளவு தவிர்க்க இயலும். அதாவது விதைகளை கடினப்படுத்துதல், நிலப்பொருவை அமைத்தல், ஊடுபயிர் கடைபிடித்தல், களை கட்டுப்பாடை கடைபிடித்தல், மேலும் பயிர் நீராவி போக்கு தடுப்பான்கள் இவற்றுக்கெல்லாம் 1% பொட்டாசியம் குளோரைடை இலையின் மீது தெளித்தல். அதாவது பயிரை வளர்த்துறதுக்கு முன்னாடி அடியுரமாகவோ மேலுரமாகவோ நாம் இடுவோம், ஆனால் அந்த பயிர் செய்ய நேர்த்திகள்ங்கிறது இலையின் மீது லைட்டாக தெளிச்சிட்டோம்னா போதும் அந்த நீராவி போக்கு வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும். இதற்கு அடுத்ததாக வறட்சி தாங்கும் பயிர்களை நாம் வந்து செலக்ட் பண்ணலாம். நீர் பற்றாக்குறை அதிகம் ஏற்படுகின்ற காலங்களில் ஓரளவு வறட்சியினை தாங்கவல்ல சோளம், கம்பு, கேழ்வரகு பயிர் வகைகள், சூரியகாந்தி, நிலக்கடலை போன்ற பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை ஓரளவு சமாளிக்க இயலும். நீண்ட காலத்திற்கு நாம் செய்ய வேண்டியது பயிர் திட்டமும் நீர் தேவையும். மேற்குறிப்பிட்ட சிறிய நீர்ப்பாசன முறைகளோடு உரிய ஊடுபயிர் மற்றும் தொடர் பயிர்களை கடைபிடிப்பதன் மூலமாக நிலத்திலிருந்து ஆவியாகும் நீரையும் களைகளிலிருந்து நீராவியாக விரயமாகும் நீர் அளவையும் குறைத்து நீர் சிக்கனத்துடன் நீர் பயன்படும் திறனையும் அதிகரிக்க முடியும். உரிய பயிர் திட்டங்களும் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டங்களும் அதிக நீர் பயன்படும் திறனை அளிக்கின்றன. தற்போது மிக பரவலாக உள்ள சொட்டு நீர் பாசனம் அதனோட உபயோகத்திறனும் அதிக விளைச்சலுக்கு சொட்டு நீர் பாசனமே சாலச்சிறந்தது என நீர்ப்பாசன வல்லுநர்கள் அறிந்துள்ளனர். ஏனெனில் அதிக நீர் சிக்கனம் ஏற்படுவதோடு களைகளின் தோட்டமும் மிகவும் குறைகிறது. மேலும் உரச்சத்துக்களையும் பயிர் பாதுகாப்பு மருந்தினையும் சொட்டு நீர் மூலம் பயிர்களுக்கு அளிக்க முடியும். மொத்தத்தில் அதிக நிகர லாபமும் நீர் பயன்பாட்டு திறனும் கிடைக்கிறது. எனவே சொட்டு நீர் பாசனம் ஒரு சிறந்த முறையாகும். இம்முறையை நீண்ட வயதுடைய பயிர்களுக்கும் காய்கறி போன்ற பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஏன் மரப்பயிர்களான தென்னை, வாழை, மா, பலா இவ்வாறு எல்லா பயிர்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். குறைந்து வரும் பாசன நீர் ஆதாரங்களையும் பெருகி வரும் மக்கள் தொகையையும் உழவர் பெருமக்கள் கருத்தில் கொண்டு பாசன நீரை விஞ்ஞான ரீதியாக பயன்படுத்தி எதிர்கால நீர் தேவையை சமாளிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். மேலே விவரிக்கப்பட்ட சிக்கன நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் பாசன நீரை சேமித்து அதிக பரப்பளவிற்கு பாசனம் அளிப்பதோடு உயர் விளைச்சலையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த உரை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீரின் தரம் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.